ஹாய் ஹலோ எவ்ரிபடி, வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு யெட் அனதர் எபிசோட் ஆஃப் என்ன வாழ்க்கடா இது. நான் தான் உங்களோட ஸ்டீவேலன். சரி, இந்த எபிசோட்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் இந்த சீசனுடைய எபிசோட், வந்து இந்த எபிசோட் தான் ஃபினாலி எபிசோட் ஆஃப் தி சீசன். என்னடா நீ போட்டதே எப்பயாச்சும் ஒரு தூரம் அறகுறையாக இர்ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தது, இதில் சீசன் ஃபினாலி அப்படின்னு இருக்கீங்களா? எல்லாத்துலேயும் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்கட்டும் என்ட்டு இந்த 10வது எபிசோடை வந்து ஒரு ஃபினாலி மாதிரி எடுத்துருவோம்ட்டு. சரி, இவ்வளோ நாள் நம்ம தனியாக தானே பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த சீசன்லேருந்து யாருனாச்சும் ஒரு கெஸ்ட்டோ இல்லைனாக்கா ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு ஒரு டிபேட் மாதிரி பண்ணலாம், இல்லைனாக்கா வந்து கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாம், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணலாம், விச் மைட் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மெனி ஆஃப் யூ அப்படின்றத கருதி வந்து இது ஒரு பெஞ்ச் மார்க்காக இங்கே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்த சீசன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு, கொஞ்சம் கெஸ்ட்டுனால் யாரும் பெரிய ஆளுங்களாம் இல்லை, சக போட்காஸ்ட் நண்பர்களும் தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க இவங்களை வச்சு நம்ம ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய மைண்டில் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நம்ம டாப்பிக்கை பற்றி பேசலாம். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கனாக்கா வந்து சில நிறைய படங்கள்லாம் வந்துச்சு, படத்தை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசவே இல்லை. ஸோ இதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாப்பிக் ஆரம்பிக்கிறேன் படத்தை சம்மந்தமாக. ஸோ லவ் டுடே, பிரின்ஸ் அப்படின்லாம் வந்துச்சு. இப்போது பிரின்ஸை விட்டுருவோம், அது நிறைய எல்லோரும் கழுவி ஊற்றின படம் தான், அது விட்டுருவோம். இப்போ லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாக வந்துச்சு. திடீர்னு போக போக ஒரு சில இடத்துலலாம் இந்த படம் கிரிஞ்சாக இருக்குது, கிரிஞ்ச் ப்ரோ கிரிஞ்ச் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுனாக்கா, நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் எல்லோரும் எக்ஸெப்ட் பண்ண நம்ம நினைக்கிறோமோ அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ கிரிஞ்ச் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்டிவான ஒரு டேர்ம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்ம எல்லா இந்த ஃபாஸ்ட் பேஸ் சொசைட்டியில் நம்ம எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து இந்த நம்ம நேச்சரே வந்து எப்படின்னா அந்த ஃபார்கிவிங் நேச்சரே நமக்கு போயிடுச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒப்பீனியனை பாஸ் பண்ணுறதே இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேனாக்கா, போன வருஷமாக இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனது தெரில, அஸ்வின்குமார் அப்படின்ற அந்த குக் வித் கோமாளி புகழ் அஸ்வின்குமார் மூலமாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமே என்னாச்சுனாக்கா, திடீர்னு எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு புதுசாக ஒரு பையன் வந்திருக்காங்கனாக்கா, எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு பேசிக் ஹைப்பில் நடக்க வேண்டிய ஒரு நடக்கக்கூடாத ஒரு தவறு நடந்துச்சு. இப்போது இது இப்போ யாருமே பண்ணாத தப்பா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயாச்சும் கொஞ்சம் அது நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஆக்சிடென்டலாக தப்பாக பேசியிருப்போம். அந்த மாதிரி தான் அஸ்வின்குமாரும் ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இருந்த ஹைப்பில், இப்போ தான் ஒரு ஹீரோ ஆகிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வாய் தவறி ஒரு சில வார்த்தைகளை விட்டார். அந்த வார்த்தைக்காக நம்ம எல்லோரும் கொந்தளிச்சு ஆஹா ஓ என்ன இப்படி பேச முடியுமா, ஸ்லீப்பிங் ஸ்டார் அது இதுன்னு. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, இது ஒருத்தர் முதல்ல ஒரு ஹேட்ரட் பரப்ப ஆரம்பிச்சு, அப்புறம் எல்லாருமே ஓகே மற்றவன் பரப்புகிறான், சரி மற்றவனுக்கு இன்னும் இவனை பிடிக்கல, ஸோ நமக்கும் இவனை பிடிக்காமல் இருந்தால் தான் நம்மளும் மற்றவங்கள மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அக்செப்டன்ஸை தேடி நம்ம எல்லாருமே இன்னொருத்தரை பேஷப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, உண்மையிலேயே நமக்கு வந்து ஒருத்தர் மேலே ஹேட்ரட் இருக்கா இல்லைனாக்க கோவம் இருக்கா அப்படின்னாக்க அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் சொசைட்டியில் நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும், நம்ம வந்து அந்த பேண்ட் வேகனில் ஜம்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி மற்றவங்க பாப்புலர் ஒப்பீனியன் என்னவோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த பாப்புலர் ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணி அதை சேஸ் பண்ணுறதால என்ன நடக்குதுனாக்க, நம்ம நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் மற்றவங்களை ஃபோர்கிவ் பண்ணுற நேச்சர் நம்ம கை விழுந்துடுறோம். எல்லாருமே ஒருத்தனை போட்டு மிதிக்கிறானா, அவனை ஏன் மிதிக்கிறான், அவனை மன்னிக்கணுமா, மன்னித்து அவனுக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவன் ஒருத்தா, இதை பற்றி நம்ம யோசிக்க தவறிட்டு சரி எல்லாருமே அவனை மிதிக்கிறான்ல, இப்போ நம்மளும் சேர்ந்து அவனை மிதித்தாதான் நம்மளும் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியும், அப்போ தான் மற்றவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் நமக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த கருத்து தான் எனக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இந்த எபிசோடையும் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த தாட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், தெலுங்கு படம், நாகச்சைத்தன்யோட படம், படத்தோட பேர் தேங்க் யூ. இந்த படம் வந்து எனக்கு டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர், இந்த யாவரும் நலம் 13B, அதான் யாவரும் நலம், அப்புறம் சூர்யா வச்சு 24, இந்த படத்தெல்லாம் பண்ண விக்ரம் கே குமார், இவர் தான் வந்து நாகச்சைத்தன்யா வச்சு இந்த படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தோடைய ப்ளாட் என்ன அப்படின்னாக்க வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ளாட்டு தான். ஸோ நாக சைட்டன்யா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வளர்ந்து வரான். ஸோ முன்னாடி ரொம்ப ஒரு ஹம்பிளாக வந்து ரொம்ப லவ்வபிளாக இருந்த ஒரு பர்சன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஒரு பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓ மாறினதுக்கப்புறம் அந்த உழைப்புக்கு நான் தான் காரணம், நான் தான் ஒரு பெரிய ஆள், நான் தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு தாட் மென்டாலிட்டி அவனுக்குள்ளே வந்துடுது. ஸோ அப்போ தான் அவனுடைய மனசாட்சி வந்து அவன்கிட்ட சொல்லுது, இல்லை நீ உன்னுடைய சக்ஸஸ்க்கு நீ மட்டும் காரணம் இல்லை, நீ யார் யாருக்கெல்லாம் நீ நன்றி சொல்லணும், யார் யாருக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றத மறந்துடாது அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் யார் யாரெல்லாம் அவனுக்கு உதவி பண்ணியிருக்கா, யாரெல்லாம் அவனுக்கு நன்மை பண்ணியிருக்கா அப்படின்றத வந்து காட்டுறாரு விக்ரம் குமார். ஸோ நான் இந்த படத்துலேருந்து நான் என்னதை எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு நன்றியும் ஒரு தேங்க்யூ அப்படின்ற அந்த ஒரு சொல்லை சொல்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம், நான் தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றத நினைக்கிறத விட எல்லாரோடையும் தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது உண்மையிலேயே முக்கியம் அப்படின்றத தான் சொல்ல வராரு இந்த படத்து மூலமாக. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு ரொம்ப அனலைஸ் பண்ணி டீப்பாக பார்த்தோன்னா இந்த 3 act ஸ்ட்ரக்சர் அது இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படம் கொஞ்சம் வீக் தான், கொஞ்சம் அங்கங்கே இதுவாக இருந்துச்சு, சும்மா ஒரு 2 ப்ளாட் பாயிண்ட்டை வச்சு படம் போன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு படம், பெருசாக நல்ல படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் இந்த படம் பேசின அந்த திங்க் இருக்குல்ல, அந்த ஒரு கருத்து இருக்குல்ல, அதுதான் என்னை வந்து ரொம்ப திங்க் பண்ண வச்சுச்சு. அந்த ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான முக்கியத்துவம். இப்போது இந்த பாட்காஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறத பற்றி மட்டும் பேச போகிறதில்ல, சாரி சொல்கிறதோட முக்கியத்துவமும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாச்சும் வந்து சாரி சொல்லிவிட்டு நம்ம மற்றவங்க சாரி சொன்னால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதோட முக்கியத்துவமும், நம்ம மற்றவங்களுக்கு சாரி சொல்லி உண்மையாலே அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியத்துவமும் என்ன அப்படின்றது இந்த காலத்தில் இல்லாமலே போயிடுச்சு. எல்லாமே வந்து ஒருத்தர் நமக்கு சாரி கேட்டால் கூட, இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளுக்கு எப்போவுமே அஸ்வின் குமாரி அதுக்கப்புறம் 100 அப்பாலஜி வீடியோ போட்டாச்சு. அப்படி இருந்துமே கூட எல்லோரும் அவனை ஹேட் பண்ணுறாங்களே, சரி நானும் உன்னை ஹேட் பண்ண போகிறேன், அந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங்லேயே எல்லாருமே இதுதான் ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதனால் இந்த காலத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒருத்தங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணுமோ இல்லை ஒருத்தங்களை ஃபார்கிவ் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்டை யாருக்கும் வராமல் போயிடுச்சு. ஸோ இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து என்னோடய தொடக்கப்பள்ளியில் வந்து நடந்த ஒரு நிகழ்வு என்னோடய ஞாபகத்துக்கு வருது. இப்போ பொதுவாகவே எனக்கு வந்து இந்த ஸ்கூல்லலாம் பிரேக் டைமில் வந்து ஃபுட்பால் விளாட்றதுனா பிடிக்கும் முன்னாடி, அதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் இருப்போம். ஸோ அதில் குறிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி, இப்போது இந்த வயசு வரைக்கும் நானும் அவனும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். சின்ன வயசில் நாங்கள் வந்து ஒரு 6-7 வயசில் இருக்கும்போதே நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் நடந்த ஒரு கதையை தான் நான் ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஒரு புனை பெயராக அவனுக்கு ஒரு பேர் கொடுப்போம், பாஸ்கர்னு வச்சுப்போம், அவனோட பேர் பாஸ்கர் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நானும் அவனும் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இந்த மாதிரி எப்பவும் போல் ஃபுட்பால் விளாடும்போது ஒரு பிரச்சனையாச்சு, நானும் அவனும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு 1 week பேசாமலே இருந்துட்டோம். ஸோ நான் என்ன நினச்சேனாக்க, இதுதான் இனிமேல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர், தப்பு ஆக்சுவலாக என் மேலே தான் நினைக்கிறேன், நான் தான் ஏதோ சம் சண்டையில் ஏதோ துப்பினனோ இல்லை சம் அடித்தனோ அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன், தப்பு என் மேலே தான். பட் வந்து ஸோ அப்போ தான் நான் வந்து நினச்சேன், ஓகே இனிமேலேருந்து எனக்கும் இவனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் பேச போகிறது இல்லை, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப யங்கான ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டில் நான் வந்து அவன்கிட்ட பேசாமலே நின்றுட்டேன். அப்பப்போ என்கிட்ட வந்து அவன் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவான், என்ட்டா வந்து கூட கேட்பான் அப்போ அந்த பிரச்சனைக்கு அப்புறம், டேயோட ஸ்பெல்லிங் என்னடா, DEI டேயா இல்லை DEY டே, சரி எதுக்கு ரேண்டமாக தான் பிரச்சனை சண்டை போட்டு பிரிஞ்சுட்டோம், ஏன் இப்படி ஸ்டூப்பிடாக லூசுத்தனமாக கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் மேலே ஹேட்டு தான் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருந்தேன் நான் கொஞ்சம் நாளைக்கு அவன் மேலே. அப்புறம் ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்தான், என்கிட்ட வந்துட்டு ஒரு கவர் கொடுத்துட்டு அந்த கவர் கூட ஒரு பென்சில் இருந்துச்சு, ஒரு க்யூட்டாக ஒரு டாய் இருக்கிற மாதிரியான ஒரு பென்சில், அதில் ஒரு லெட்டர் மாதிரி, அந்த லெட்டரை திறந்து பார்த்தா அந்த நண்பன் படம் இருக்குல்ல, நண்பன் படத்தில் வந்து இந்த ஸ்ரீகாந்த், ஜீவா அப்புறம் விஜய் இவங்க 3 பேரும் இருக்கிற ஃபோட்டோவை போட்டுட்டு அந்த விஜயோடைய ஃபேஸை வந்து ஆரோ போட்டு இதுதான் நான், ஜீவா ஃபேஸை போட்டு இதுதான் நீ அப்படின்னு போட்டு நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இனிமேல் சண்டை போட வேணாம் அப்படின்ட்டு அந்த அவன் பேர் என்ன சொன்னால் புனை பேர் பாஸ்கர் வந்து என்கிட்ட எழுதிடலாம், எழுதிட்டு கீழே வந்து ஐஎம் சாரி டா டே அப்படின்னு போட்டிருந்தான். அப்போ தான் புரிஞ்சிச்சு அவன் இதுக்கு முன்னாடி டே அப்படின்ற அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டான் அப்படின்ட்டு, ஏன்னா அந்த லெட்டர் எனக்காக எழுதணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவன் அவ்வளோ அந்த கேள்வியெல்லாம் வந்து என்கிட்ட அப்போ கேட்டுட்டு இருந்தான். ஸோ இந்த இதுக்கு பின்னாடி என்ன ஆயிருக்குதுன்னாக்க, அவன் வந்து இந்த சாரி லெட்டர் எழுதணுன்றதுக்காண்டியே அவங்க அப்பாட்ட வந்து அடம் பிடிச்சி, அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அடம் பிடிச்சி, இல்லை எனக்கு இந்த நண்பன் ஃபோட்டோவை ப்ரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லி இதுமாதிரி ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் எனக்கு ஸ்வீட்டாக லெட்டர் எழுதி அதில் ஒரு பென்சில் வச்சு எனக்கு அந்த கவரை கொடுத்தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஸோ இந்த இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, ஒன்றுமே இல்லை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிய போகுது அப்படின்னு நினச்ச அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சின்ன ஃபைட்டுக்கு இனிமேல் இப்படி ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு நினச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஸ்மால் சாரி லெட்டர், இந்த இன்சிடெண்ட், இந்த சாரி, அந்த ஃபர்கிவ், அந்த அப்பாலஜி லெட்டர்ன்ட்டு அவங்க கொடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி முன்னாடிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுகிற மாதிரி நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அந்த ஒன் வீக்காக லிட்டரலாக பகையாளி மாதிரி இருந்த நாங்கள், ஜஸ்ட் ஒரு லெட்டருக்கு அப்புறம் நாங்கள் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக திருப்பி மாறிட்டோம். ஸோ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சராசரியான ஒரு அப்பாலஜி லெட்டர் தான் தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் கண்டினியூ ஆகிறதுக்கு. ஸோ நிறைய பேர் சொல்வீங்க இந்த மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணிட்டு திருந்துறது, இந்த மாதிரி ஒரு சின்ன பண சனமான சண்டை போடுறதுலாம் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அப்பாலஜி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இப்போலாம் அதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் ஏன் திங்கிங், நான் எந்த டைமென்ஷன்லேருந்து இதை பார்க்குறேன்னாக்க, அவ்வளோ மெச்சூரிட்டியே இல்லாத இம்மெச்சூராக இருக்க வேண்டிய வயசுலேயே ஃபர்கிவ்னஸ்னால் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குது, அப்பாலஜியுடைய இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ இம்மெச்சூராக இருக்க நாங்களே இவ்வளோ இவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு செயல் செஞ்சுருக்கும்போது இந்த வயசில் இந்த வேர்ல்டில் இப்போ இருக்கிற நம்ம சமுதாயத்தில் இன்னும் எவ்வளோ ஃபார்கிவிங் நேச்சரோட நம்ம இருக்கணும், இன்னும் எவ்வளோ அப்பாலஜி கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்திருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளோட ஈகோனாலேயும் மற்றவங்களோட கருத்துனாலேயும் நம்ம வந்து நம்மளுடைய சொந்த ஒரு ஃபார்கிவிங் நேச்சரே நம்ம இழந்துட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் மாறணும். நம்ம எல்லாருக்கிட்டேயும் வந்து நன்றி உணர்வோடையும் இருக்கணும், தேங்க்ஸ் சொல்கிறதோட உண்மை முக்கியத்துவத்தையும் நம்ம உணரணும், அதே சமயத்தில் ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்குறதோடைய முக்கியத்துவத்தையும் உணரணும். இதை பற்றி பேசுகிறதுக்கு தான் முக்கியமாக இந்த ஒரு பாட்காஸ்ட் எபிசோடை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஹேட்ரடை நம்ம முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், நன்றி உணர்வோடு இருப்போம், எல்லார்ட்டையும் சாரி கேட்போம், சாரி கேட்குறவங்கள நம்ம மன்னிப்போம். அதான் ஒரு கோட், ஒரு சேயிங் கூட இருக்குல்ல, மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் அதோட பெரிய மனுஷன் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் நம்ம பெரிய மனுஷனாக இருக்க கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரைவ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் சொல்லலாம், அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு வயசும் இல்லை பக்குவமும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு தோணின அந்த தாட், இந்த படம் பார்த்துட்டு எனக்கு தோணின ஒரு திங்கிங் உங்களோட பதிவு செய்யணும் அப்படின்றது இருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த எபிசோட். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். அடுத்த சீசனில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடம் பெறுறது நான் தான் உங்களோட ஒஸ்டிவேலன், சைனிங் ஆஃப், பாய்.